வணக்கம் நேயர்களே, நாங்கள் மீண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக எங்களுடைய இந்த விஞ்ஞானம் மெஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியிலே பல வகையான நேயர்கள் தங்களுடைய கேள்விகளை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாகவே நான் பார்க்கிறேன். முக்கியமாக எங்களுடைய இந்த சைவ சமய தத்துவங்கள் விளக்கங்கள் எல்லாம் ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு மிகுந்த ஆழமான ஒரு அறிவு பெட்டகம். இதிலே எல்லோருக்கும் அதிலே இருக்கின்ற விடயங்களை எடுத்து கூறுவதற்கு ஏற்ற ஒரு வழிமுறை இருப்பது போல் தெரியவில்லை. உதாரணமாக இப்ப நீங்கள் ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுக்கும் பொழுது அதற்கு தகுந்த ஆதாரங்களோடு கொடுப்பதுதான் வரவேற்கத்தக்கது. இப்ப நீங்கள் ஒரு வழக்கிலே நீங்கள் பார்க்கதா இருந்தாலும் அதிலே நீங்கள் அதை வழக்காடுபவர் இத்தனையாவது சட்டம் இத்தனையாவது பிரிவு என்று அந்த வழக்கு சட்டத்திலே இருக்கின்ற நுணுக்கங்களை எடுத்து உதாரணமாக கொடுத்துத்தான் பின்பு அந்த விஷயங்களை முன்வைப்பார். எந்த விஷயத்தை சொன்னாலும் அதற்கு தகுந்த ஆதாரத்தோடு நாங்கள் சொல்வதானால்தான் அதனுடைய வலிமை, அதனுடைய உண்மை, அதனுடைய மெய்மை மற்றவர்களை கவர்ச்சிகரமாக இருப்பதற்கு வழிவகுக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். பொதுவாக இந்த சைவ சமய விளக்கங்களை சிலர் எழுந்தமானமாக சொல்வது போன்ற ஒரு பிரமை எங்களுக்கு ஏற்படுகிறது. அதனாலே இதில் இப்போ நீங்கள் பிற சமயங்களை பார்த்தால் அதோடு நன்றாக ஈடுபட்டவர்கள் சமய குருமார்கள் மிகுந்த ஆதாரத்தோடு சில விஷயங்களை முன்வைக்கிறார்கள். அப்பொழுது பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு வலிமை இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு எங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே சைவ சமயத்தை பற்றி விளக்கம் கூறும் அன்பர்கள் அவற்றை தகுந்த ஆதாரங்களோடு விளக்கினால் அதை கேட்பவர்களுக்கும் அது உண்மையிலேயே அவ்வாறான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, இவ்வாறான ஒரு தத்துவம் பேசப்படுகிறது, இவ்வாறான எமது முன்னோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவ்வாறான தத்துவங்களை நன்கு உணர்ந்து அவற்றை வழிமுறை நின்று பயன்படுத்தி பலன் பெற்றனர் என்றெல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்திலே இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் அநேகமாக கவனித்திருப்பீர்கள், டாக்டர் அவர்கள் வைக்கின்ற அத்தனை விளக்கங்களும் இன்ன இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது, இன்னார் திருமூலர் சொல்கிறார் அல்லது பட்டினத்தார் சொல்கிறார் அல்லது ஆறும நாவலர் இவ்வாறான விஷயங்களை முன்வைத்திருக்கிறார், அவர் எந்த சைவ வினாவிடையில் இதை பற்றி கூறுகிறார் என்றெல்லாம் அவர் கூறும்பொழுது அடிக்கடி நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இது என்னுடைய கருத்தல்ல, இன்னார் கூறிய கருத்து என்று அவர் நூலின் அந்த அடிப்பகுதியை அங்கே உங்களுக்கு எடுத்து விளக்குகிறார். எனவே இவ்வாறான ஒரு அணுகுமுறை உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு அணுகுமுறை என்று நான் நினைக்கிறேன். இதனாலே பிறர் சொல்வது பொய்யன்றோ அல்லது அவர்கள் பிதற்றுகிறார்களோ என்று எடுப்பது அல்ல, ஆனால் அவ்வாறான ஒரு பிரமையை ஏற்படுத்தாமல் இதை பற்றிய விளக்கங்கள் கொடுப்பவர்கள் தகுந்த ஆதாரங்களை காட்டி கொடுப்பது நல்லது என்று அந்த ஒரு யோசனையை முன்வைத்து கொண்டு வழக்கம் போல இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் கலியகத்துக்கு. நீங்கள் இன்றைக்கு இந்த விஷயத்தை ஓரளவுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு பல கேள்விகள் எங்களுக்கு வழக்கம் போல வந்திருக்கின்றன, அவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எனவே நேயர்களே, நீங்கள் உங்களுடைய கேள்விகளோடு வருவதற்கு நான் உங்களுக்கு அந்த தருணம் வாய்க்கும் பொழுது சொல்லுவேன், அப்பொழுது நீங்கள் வரலாம். வணக்கம் டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி.
வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் சிவனேசன் அவர்கள் கூறியது போல நாங்கள் பலவிதமான விடயங்களை ஆராய்ந்து கொண்டு வருகின்றோம். வருகின்ற பொழுது பலரை இடையிலே சந்திக்கின்ற பொழுது அல்லது இடையிலே சில கேள்விகளை கேட்கின்ற பொழுது அவர்கள் நான் இங்கே போனேன், அவர் ஒருவர் இப்படி சொன்னார், அவர் ஒருவர் இப்படி இன்னொருவர் இப்படி சொன்னார் என்று பல பதில்களை சொல்லுகின்றார்கள். நான் நினைக்கிறேன் இது எமது சமயத்துக்கு உள்ள ஒரு சமயத்துக்கு சமயத்துக்கு என்று சொல்லப்படாது, சமயத்தவர்களில் உள்ள குறைபாடுகளில் ஒன்று. அதாவது நாங்கள் யாரிடம் இதை கேட்டாலும் அதனுடைய தாற்பயத்தை உண்மையை ஆதாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவர் சொல்லுகின்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது யாரும் சொல்லலாம். அதற்காக இப்ப ஒருவர் காவியுடை உடுத்து வந்து ஒருவர் சொல்லிவிட்டார், அல்லது ஜடாமுடியோடு வந்து ஒருவர் சொல்லிவிட்டார், சாமியார் ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக அல்ல, எப்பொருளையும் அதிலே மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். ஆகவே எங்களுக்கு இந்த விடைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் சமயத்தை அனுஷ்டிக்கின்ற நாங்கள் இதை பார்க்க விடுங்கள், எல்லாருக்கும் சந்தேகங்கள் வரும், கேள்விகள் வரும், கேள்விகள் கேட்கலாம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அந்த விடை அல்லது மறுமொழி வருகின்ற பொழுது அதை சொல்லுகின்றவர்கள் இதை ஆதாரமாக வைத்து சொல்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். தன்னுடைய கூட்டை என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லுவார்கள், அல்லது என்னுடைய மனச்சாட்சி என்னுடைய கணிப்பு கேட்ப என்று சொல்லி சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், அதை சமயத்தின் அபிப்பிராயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சமயத்திலே எங்கள் இந்த சமயத்திலே சைவத்திலே என்ன சொல்லியிருக்கின்ற கேட்டால், எங்களுடைய நூல்களிலே அடிப்படை நூல்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். அடிப்படை நூல்கள் என்றால் எங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்ற வேதங்கள் 4, ஆகமங்கள் 28, உபாகமங்கள் 207, அதைவிட புராணங்கள் 18, இதிகாசங்கள் 3, மகாபாரதம் ராமாயணம் சிவ ரகசியம் என்று 3 இதிகாசங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் வடமொழியில் உள்ள நூல்கள். இவற்றை விட தமிழிலே இருக்கின்ற நூல்கள் என்றால் எங்களுடைய திருமுறைகள் 12, தேவார திருவாசகங்கள் உட்பட்ட திருமுறைகள் 12, அதிலே பெரிய புராணமும் அடங்கும். அதே போல மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14 தமிழில் இருக்கின்றது. தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்ல தட்சிண வேதம் என்று சொல்லுவார்கள், திராவிட வேதம் தமிழ் வேதமாகிய திருக்குறள் இருக்கின்றது. இப்படி இந்த நூல்கள் பிற்காலத்தில் வந்தால் அருணகிரிநாதர் தாய்மானார் பாடல்கள் போன்றவை வருகின்றன. அத்தோடு இவற்றை மட்டுமல்ல, இந்த ஞானியர்கள் குருமார்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் வாழ்க்கையிலே என்னத்தை சொன்னார்கள், என்னத்தை எடுத்துரைத்தார்கள், அவர்களுடைய செய்தி என்ன, இவற்றை ஆதாரமாக கொண்டு ஒரு கேள்விக்கு ஒருவர் விடை சொன்னார் என்று சொன்னால் அது அவருடைய சொந்த அபிப்பிராயம் இல்லை, எமது மதத்தில் எமது சமயத்தில் எமது உள்ள உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை இந்த ஆதாரங்களை விடுத்து நாங்கள் இம்பாட்டிலே மனம் போன போக்கிலே விடைகளை பெற்றால் அதிலே ஒரு குழப்ப நிலை நிலவும். ஆகவே இந்த விடைகளை தேடுபவர்கள் அந்த விடை எங்கே இருந்து வருகின்றது, அதற்குரிய ஆதாரம் என கேட்டுட்டால் இது டாக்டர் லம்போதரன் சொன்னார் என்று சொல்லப்படாது. அவர் இந்த இடத்திலே ஆர்மோனாவர் இப்படி சொல்லி இருக்கின்றார், அல்லது மேகண்ட சாஸ்திரங்கள்ல இப்படி இருக்கு, மகாபாரதத்தில் இப்படி இருக்கு, ராமகிருஷ்ண வரலாறு இப்படி இருக்குது, இப்படி அந்த ஞானிகளுடைய வாக்கு வாழ்க்கை இந்த நூல்கள் பிரமாணங்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய பதில்கள் விடைகள் இருக்க வேண்டும், தேடல்கள் இருக்க வேண்டும். இது சமயத்தை பின்பற்றுபவர்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் சமயத்தின் நண்பர்களுடைய ஒரு அழகு இருக்கின்றது, என்ன விடயத்தை சொன்னாலும் என்ன சொல்லுவார். இன்றைக்கு மத்தேயு அதுல இத்தினியாம் அதிகாரத்துல இத்தினியாம் வசனத்துல இப்படி இருக்குது, அல்லது இதுல வந்து புதிய ஏற்பாடு இந்த மார்க்ல இத்தினியாம் வசனம் இத்தினியாம் என்னுடைய இருக்கின்றது. அதே மாதிரியாக இஸ்லாமிய அன்பர்கள் கூட சொல்லுகின்ற பொழுது அல் குர்ஆனிலிருந்து நேரடியாகவும் நபிகள் நாயகம் அவருடைய வரலாற்றிலிருந்து நேரடியாகவும் எடுத்து உபமானங்களை சொல்லுவார்கள். அதே மாதிரியாக எமது சமயத்திலையும் சொல்லுகின்ற மரபு இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அதை நாங்கள் பிரமாணமாக கொள்ள முடியாது, அது யார் சொன்னாலும் கூட. அப்படித்தான் நான் சொல்லுவேன்.
சரி, உண்மையிலே நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீர்கள் டாக்டர். இப்ப நாங்கள் மற்றவர்களை குறை கூறுவதாக இல்லை, அவர்களுடைய சிறந்த ஒரு மனப்பான்மையை தான் இங்கே டாக்டர் நீங்கள் விளக்கி இருக்கிறார், அது ஒரு வரவேற்கத்தக்க இது.
இன்னைக்கு என்ன கேட்டால் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல் காரணம்.
அப்படி வரக்கூடாது.
அப்படி இன்றைக்கு என்ன கேட்டால் யார் யார் சாமியாராக வருகின்றார்களோ, யார் யார் குரு வேஷம் போடுகின்றார்களோ, அவர்கள் சொன்னதெல்லாம் வேதமாக்க போயிட்டு அண்ணன் அப்படினால அதுல தப்பு இல்லை. அந்தந்த இதுகளுக்கு அந்தந்த மரியாதை உண்டு, அந்தந்த போதனைகள் உண்டு. ஆனாலும் சில விடயங்களுக்கு அவர்கள் எங்கே இருந்து இந்த விடை வருகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
உண்மையிலேயே டாக்டர் நீங்கள் சொன்ன பிறகு நான் யோசிக்கிறேன் என்றால், பொதுவாக இப்ப பிற சமயங்களை பார்க்கும் பொழுது இந்த போலி வேடம், போலி வேடதாரிகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அவர்கள் எழுந்தமானமாக ஒரு காவியுடைய பட்டுக்கொண்டோ அல்லது ஒரு அங்கி அணிந்து கொண்டோ நான் ஒரு குருவானவர் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு நிலையை நாங்கள் மிக அருமையாகவே பார்க்கிறோம். அவர்கள் அந்த குருவான பட்டம் பெறுவதற்கு அவர்கள் பயிற்சி பெற்று அதற்கான பாடசாலைகளில் படித்துத்தான் வருகிறார்கள். ஆனால் எங்களுடைய சமயம் மிகுந்த ஒரு எல்லோருக்கும் இடம் கொடுக்கின்ற ஒரு பரந்த அடிப்படையிலே பரந்த ஒரு அறிவக கூடமாக இருக்கிற காரணத்தினால் சிலர் அரைகுறையாக படித்துவிட்டு இவ்வாறு வந்து சமயத்தினுடைய விளக்கங்களை கூறும் பொழுது சில வேளை தவறுகள் ஏற்படுவது இயற்கையாக
சொல்லுவார்கள் என்று கேட்டால், இறையை படிப்பினாலே அல்லது கல்வியினாலே அடைய முடியாது, அது கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த நூல்களை பயில வேண்டும், கற்க வேண்டும், ஆனா அந்த நூல் அறிவினாலே இறைவனை அடைய முடியும்.
அடையதான்
சொல்லுவார்கள், எட்டு சுரக்காய் கரைப்புதவாது என்று சொல்லுவார்கள். அப்ப அதனாலே இறையை அடைய முடியாது. இவமது சமயம் இவ்வளவு காலங்காலமாக சனாதன தர்மம் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அது எங்களுடைய ஆச்சாரியர்களுடைய தபத்தினாலையும் ஞானத்தினாலையும், ரெண்டே ரெண்டு விஷயம், அவருடைய படிப்பு பட்டம் அல்ல, அவருடைய தபம், அதாவது அந்த ஆஸ்டெரிட்டிஸ், அந்த அனுஷ்டானங்களை அனுஷ்டித்து அந்த பூஜைகளை செய்து அந்த ஜபங்களை அனுஷ்டித்து அந்த விரதங்களை அனுஷ்டித்து அந்த வழியிலே தவ ஒழுக்கத்திலே வந்தவர்கள். அதான் காஞ்சி பெரியவரை பார்த்தால் தெரியும். அப்ப அந்த வழியிலே அந்த தபத்தினாலையும், இரண்டாவது ஞானத்தினாலையும், அதிலே ஒளிர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது இறையே அவர்களுக்கு உள்ளிருந்து அழுகின்ற ஞானத்தினாலையும், இந்த ஆச்சாரியருடைய தபம் ஞானம் இதாலதான் எங்களுடைய சமயம் வளருது. மற்றபடி எல்லாவற்றுக்கும் குருமார்கள் உண்டு. பூஜைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு குருமார்கள் உண்டு, கிரியைகளை செய்வதற்கு குருமார்கள் உண்டு, ஜோகம் கல்பிப்பதற்கு குருமார்கள் உண்டு, உபநிடதங்கள் மற்ற ஞான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு குருமார்கள் உண்டு. இவர்கள் எல்லாரும் கடவுளை காட்டுகிறார்கள் என்று அல்ல, இந்த வழிக்கு கொஞ்சம் உதவி செய்கின்றார்கள். ஆகவே அந்த கற்பிப்பவர்களும் கற்பவர்களும் இதை பெற்றுக் கொள்ள வடிவாக அவதானித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்த்தால் என்னென்று கேட்டால், ஒரு யோகா படிக்க போனால் அவரே அல்டிமேட் குருவாக வந்து விடுகின்றார். அல்லது ஒரு ஒரு விஷயத்தை, ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க போனால், ஒரு உபநிடதத்தை அல்லது ஒரு கீதையை சொல்லிக் கொடுக்க போனால் அவரே குருவாக வந்து விடுகின்றார். அப்படி அல்ல, இவர்கள் எல்லாரும் கருவிகள், குருநிலை இருப்பவர்கள், ஆனால் அல்டிமேட்டாக ஞான குருவாக இறைவன் தான் வருவார். அவர் மானிட வடிவிலே வருவார். அதனுடைய அதுவரைக்கும் நாங்கள் இந்த குருமார்களை அசட்ட செய்யவும் கூடாது. அதே நேரம் அளவுக்கு அதிகமாக இவர்தான் கடவுள், இவர்தான் கடவுளை காட்டுகிறார், இதுதான் கடவுளுடைய வழி என்று நாங்கள் ஒரு மேலோட்டமாக முடிவு செய்து விழுந்து போகவும் கூடாது. அதைத்தான் சொல்லுவார் திருமோலர் திருமந்திரத்தில் சொல்லுகிறார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே. அப்ப நாங்கள் குருடராக இருக்கப்படாது, இந்த இதை பற்றிங்கின்ற குருமாரையும் குருடர்களாக ஆக்கப்படாது. அவர்களை குருடர்களாக ஆக்குறது நாங்கள் ஃபாலோவர்ஸ் தானே. அப்படியே அதை இருந்து கொண்டு இந்த விடயங்களை அணுக வேண்டும்.
இப்ப நீங்கள் இந்த எங்களுடைய ரிஷி பரம்பரை, அவங்களுடைய குரு பரம்பரைகளை பற்றி நீங்கள் கூறினீர்கள். அதனால இங்கே அதை ஒட்டிய ஒரு கேள்வி இங்கே இருக்கிறது டாக்டர், அதை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் குரு பரம்பரையில் சங்கராச்சாரியார் உட்பட்ட அனைத்து துறவிகளும் கையில் தண்டமும் அதன் உச்சிக்கு அருகே சிறு பையும் வைத்திருப்பது ஏன்? இவர் அங்க இதுக்கு போகிறார்.
காஞ்சி மடம், காஞ்சி மடம், இந்த சன்னியாச சம்பிரதாயங்கள் உண்டு. காஞ்சி மடத்து சங்கராச்சாரியருடைய சம்பிரதாயம் ஆதிசங்கரிலிருந்து ஆரம்பிக்கிறது. இதுல இன்னொரு வினாவம் வந்திருந்தது, இந்த சங்கராச்சாரியாரும் ஆதிசங்கரரும் ஒன்றா
என்று.
சங்கர மரபிலே வருகின்ற ஒவ்வொரு ஆச்சாரியரையும் சங்கராச்சாரியார் என்று தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் ஹி இஸ் ரிப்ரசன்டிங் த சங்கரர். அப்ப முதலாவது சங்கரர், அவர் கிறிஸ்துவின் 600 அளவில் பிறந்தவர், 700 அளவில் அவர் இன்றைய கேரளாவில் இருக்கிற காலடி என்ற கிராமத்திலே அவதரித்தவர். பிராமணர், அந்த காலத்திலே இவர் தமிழர். மலையாள மொழி இல்லை அந்த
நாள்,
தமிழர். அப்ப அவர், அப்ப அவர் அங்கே காடி என்ற கிராமத்திலே அவதரித்தவர். அவர் இந்த அவருடைய மரபிலே அவர் வந்து அவருக்கு முன்னாலே இருந்த கோவிந்தபாதரிடம் போய் வட இந்தியாவிலே அவர் அனுகிரகம் பெற்று, அவர் தான் அவருடைய குரு கோவிந்தபாதர் என்று. அப்ப அந்த அவரிடம் அந்த உபநிடத விடயங்களை கற்றறிந்து வேதாந்த தத்துவத்தை இந்தியா முழுவதும் நிலைநிறுத்தியவர். நான்கு திசைகளிலேயும் ஆசிரமங்களை ஸ்தாபித்தவர். கேதார்நாத் பத்ரிநாத்ல இருக்குது, துவாரகாவில இருக்குது, மற்றது இங்க குஜராத்ல அங்காலயம் இருக்குது, மற்றது இங்க காஞ்சியில இருக்குது, அதே மாதிரி சிருங்கேரியிலேயும் உண்டு. அந்த இடங்களை ஸ்தாபித்தவர். அந்த மரபில் இன்றைக்கும் அந்த மடங்கள் குருமடங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த மரபில் வருகின்ற அடுத்து வருகின்ற ஆச்சாரியர்கள் எல்லாரும் சங்கராச்சாரியார் என்றுதான் அழைக்கப்படுகின்றார்கள். ஆகவே எல்லோரும் சங்கராச்சாரியார் என்றாலும் அந்த தொடக்கி வைத்த அந்த மரபை தொடக்கி வைத்தவரை ஆதிசங்கரர் என்று சொல்லுகின்றோம். எல்லாரும் அடிக்கின்ற அந்த லிங்காஷ்டகம் இருக்கின்றது இல்லையா, பிரம்ம முராயசுராட்சித லிங்கம் என்ற லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம், அதே மாதிரி பஜகோவிந்தம், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதி என்ற பாடல், இது எல்லாம் பொதுமக்களுக்காக பாடியது சங்கரர். அது மிகவும் எளிமையான பாடல்கள். அதே மாதிரி மிகவும் சிக்கலான தத்துவ நூல்களுக்கு, பிரம்மசூத்திரம் போன்ற நூல்களுக்கு விரிவுரை பாஷ்யமும் எழுதியிருக்கின்றார். அப்ப அவர் அந்த அது சங்கரருடைய வரலாறு. அப்ப அந்த மரபிலே வந்தவர். இன்றைக்கு காஞ்சி மடத்திலே வந்து இருக்கின்ற சுவாமிகளிலே காஞ்சி பெரியவர் சந்திரசேகந்திர சுவாமிகள் தான் நூறாண்டுகளுக்கு மேலாக ஜீவித்திருந்தவர். பெரியவர் தபத்தை சிறந்தவர். அவரை அவர் இருந்தார். இன்றைக்கு அதுக்கு பிறகு ஜெயேந்திர சுவாமிகள் இருக்கின்றனர், அடுத்த சுவாமிகளும் இருக்கின்றனர். இந்த மரபு இப்படி வருகின்றது. இது சங்கரருடைய மரபு. இதே மாதிரியாக மத்வாச்சாரியாருடைய மரபு கொண்டு இருக்கின்றது. ஓ, மத்வாச்சாரியாரும் தென்னாட்டைத்தான் சேர்ந்தவர். ஓ, அவரும் கன்னடாவை சேர்ந்தவர். அப்ப மத்வாச்சாரியார் வைஷ்ணவ தத்துவத்தை உபதேசித்தவர். அவருடைய தத்துவமும் இந்தியா முழுவதும் பரவியது. இந்த மத்துவ தத்துவத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஆலயங்களை மரபு வருகின்றது. கௌடிய மாத்துவ சம்பிரதாயம் என்று சொல்லுவார்கள். அப்ப அது மத்துவருடைய சம்பிரதாயம். அது இரண்டாவது. மூன்றாவதாக ராமானுஜர். ராமானுஜரும் தென்னாட்டை சேர்ந்தவர்களான் ஸ்ரீ வைஷ்ணவம். அப்ப தென்னாட்டில் தென்னாடுதான் அந்த ஆத்மீகம் கொலிக்கின்ற நாடு. அதான் தென்னாடுடைய சிவனே போற்றி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இறைவனுக்கு இந்த ஒரு சிறப்பு உண்டென்றால் சைவத்துல உலகம் முழுக்க மதங்கள் இருக்கின்றன. எந்த மதமும் இறைவன் வந்து ஒரு இடத்தை தன்னுடைய நாடாக கொண்டு ஆட்சி செய்ததாக சொல்லவில்லை. இறைவனே இங்கு வந்து பாண்டிய மன்னனாக இருந்து தடாதகை பிராட்டியார் என்கின்ற பாண்டிய கன்னி அரசியை மனம் புரிந்து ஆட்சி செய்த இடம் பாண்டிய நாடு, தென்னாடு. உடைமை பொருளாக கொண்டவன் அவனுடையத்தான் தென்னாடு உடைய சிவனே போற்றி. சில பேர் சொல்லுவார்கள் அது தென்னாட்டவர்கள் கும்பிடுறபடியினார்கள். அப்படி இல்லை, தென்னாட்டை தன்னுடைய உடைமை பொருளாக கொண்டவன் பொசசில் அந்த இது இருந்தது. அவனுடைய தென்னாடுடைய சிவனை போட்டி. ஆனால் அவன் அந்த நாட்டு மட்டுமல்ல எல்லா நாட்டு மக்களும் கும்பிடுகின்ற இறை அவன் தான். எந்நாட்டவர்க்கு மறவா போட்டி, அதுதான் அதை சொல்லுவார்கள். அதைதான் சொல்லுவார்கள், அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்தே. மாணிக்கவார் சொல்லுவார், பாண்டி நாட்டில் அவர் வந்து ஆண்ட பொழுது இப்ப ஒரு விடுதலைக்கு போகின்றார். அமெரிக்க ஜனாதிபதி ஒரு கோடைக்கால விடுமுறைக்கு போகின்றார், சம கேம்புக்கு போகின்றார் என்றால் அவருடைய ஆபீஸ் மினி ஆபீஸே அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும், கூட போகும் இல்லையா. அதே மாதிரியாக சிவன் இங்கே வந்த பாண்டி நாட்டை வந்து ஆண்ட பொழுது இது ஒரு சிவலோகமாகிவிட்டது. ஓ, எல்லா கணங்கள் எல்லா தேவர்கள் எல்லாரும் இங்கே வந்துட்டார்கள். அதான் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்து என்று திருவாசகம் சொல்லுகின்றது. தென்னாட்டுக்குரிய சிறப்பு அது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கோயில்களை பார்த்தாலும் உலகெல்லாம் கோயில்கள் இருக்கின்றன. ஆனா ஆசியா கண்டத்திலே தான் கோயில்கள் கூட. ஆசியா கண்டத்திலேயும் இந்தியாவில தான் கோயில்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. இந்தியாவிலையும் இந்த ஸ்கொயர் மைல் என்று பார்த்தால் தென்னாட்டிலே தான் கூட. தென்னாட்டிலேயும் சோழ நாட்டிலே தான் கூட. சோழ நாட்டிலேயும் கும்பகோணம் காஞ்சிபுரத்துல தான் கூட. இங்கதான் அந்த செறிவு, ஆன்மீக செறிவு இருக்கின்றது. நாங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன். அப்ப இந்த நிலையில இந்த ராமானுஜாச்சாரியரும் இங்கே இருந்து வந்தவர். அவர் ஸ்ரீ வைஷ்ணவ பிரிவை ஸ்தாபித்தவர். ஸ்ரீரங்கத்தில எல்லாம் அந்த பூஜை அதன்படி நடைபெறுகின்றது. அது கொண்டு இந்த மரபிலே. அதே மாதிரியாக மேகண்டாச்சாரியார், அவர் திருவண்ணநல்லூர் அப்படின்னு சைவ பராமரிதை செய்தவர். இந்த ஆச்சாரிய பரம்பரை இப்படி இருக்கின்றது. என்னென்று கேட்டால் இந்த கையிலே தண்டம் வச்சிருக்கிறது. கையில தண்டம் வச்சிருந்தால் என்று கேட்டால் மூன்று விதமான தண்டம் வச்சிருப்பினர். ஒன்று சங்கர மரபில இருந்தவர்கள ஒரு தண்டம் இருக்கு, மாத்வாச்சாரியார் மரபிலையும் தண்டம் இருக்குது, ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் மரபிலையும் தண்டம் இருக்குது. சைவ மரபிலே தண்டம் கிடையாது. சைவ மரபிலே சன்னியாசி கையிலே தண்டம் வைத்திருப்பது இல்லை. இது ஏன் என்று சொல்லுகின்றேன். மற்ற ஒவ்வொன்றை சொல்லிக்கொண்டு வருவோம். அப்ப சங்கராச்சாரியார் மரபிலே இருப்பவர்கள் வந்து ஒரு குச்சி வச்சிருப்பார்கள். அந்த அது வந்து ஒரு ஜாதி மூங்கில், அந்த மூங்கிலில வந்து தண்டத்தில் இருக்க கணுக்கள் வந்து ஒற்றைப்படையில அமைந்திருக்கு. தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒற்றைப்படையில அமைந்திருக்கு. அது அவர்களுடைய தண்டம். அதிலே அதுல வந்து உள்ளுக்கு வந்து தொலை கிடையாது. அதே மாதிரி மத்துவ சம்பிரதாய சேர்ந்தவர்களுக்கும் தண்டம் இருக்கு. அதுல வந்து அது வந்து ஒரே ஒரு தண்டம் தான் வைத்திருப்பார்கள். அது ஏக தண்டம் என்று சொல்லுவார்கள். ஒரே ஒரு தண்டம், ஏக தண்டம். அந்த மரபிலே வந்தவர்கள் அந்த ஏக தண்டம் என்று சொல்லி அந்த மரபு வச்சிருப்பார்கள். வைஷ்ணவ மரபிலே வந்தவர்கள் மூன்று தண்டங்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பார்கள். அதை திரிதண்டம் என்று சொல்லுவார்கள். மூன்று தண்டம் என்று சொல்லுவார்கள். இதே மாதிரி சன்னியாசிகள் கிரகஸ்தர்கள் பிரம்மச்சாரிகளுக்கும் தண்டம் இருக்குது. அவர்களும் தடி வைத்திருக்கலாம். அதுக்கெல்லாம் இத்தனை கணுக்கள் வேணும், இன்ன வகையான மூங்கில் வேணும், இவ்வளவு உயரம் எல்லாம் இருக்குது. தலைக்கு மேலே உயரம், தலைகளை உயரம், நெட்டிகளை உயரம், கழுத்தளவு உயரம் எல்லாம் பிரமாணங்கள் இருக்கின்றன. கிரகஸ்தர்களுக்கும் தண்டம் உண்டு. அது யோக தண்டம் என்று சொல்றது. பிரம்மச்சாரிகளுக்கும் இருக்குது. அவர்கள் ஆலமரத்தை குச்சியில தண்டம் வச்சிருப்பார்கள். அது ஆலங்குச்சியில கொடுக்கிறது. உபநயனம் செய்து பார்க்கிற காலத்துல கையில ஒரு ஆலங்குச்சியை கொடுப்பினான். இப்படி எல்லா மரபுகளிலும் இந்த தண்டங்கள் உண்டு. இந்த தண்டத்தின் நுனியிலே சங்கர மரபிலே ஒரு மஞ்சள் துணி கட்டப்பட்டிருக்கு. அதான் இவர் பை என்று சொல்லுகின்ற. அதை சுற்றி ஒரு கயிறும் இருக்குது. கயிறு கட்டியிருப்பார்கள். அதை சொல்லுவார்கள் ஞான பரசு. பரசு என்றால் கோடரி. அஞ்ஞானத்தை வெட்டுகின்ற கோடரி, அறியாமை என்ற பந்தத்தை வெட்டுகின்ற ஞான பரசு. அதுதான் அந்த சுச்சியில இருக்கின்ற அந்த மஞ்சள் துணி. இதுதான் சங்கராச்சாரிய மரபிலே தண்டம் காவுகின்ற மரபு. அடுத்தது ஏன் இந்த தண்டம் வந்தது சொன்னால், எல்லாரும் வடநாடு போயிருக்கிறார்கள், மலை யாத்திரை போயிருக்கிறார்கள், தீர்த்த யாத்திரை போயிருக்கிறார்கள். யாத்திரை போறவர்களுக்கு தண்டம் ஒரு இன்னொரு கால் மாதிரி. அது கொண்டு தனிப்பாதையை நடக்கின்ற பொழுது பிராணிகள் பாம்புகள் விலகி போவதற்கு தண்டம் உதவும். தண்டத்தின் சத்தத்தை கேட்டு பாம்புக்கு, பாம்பு வந்து சத்தத்தை தோளினூடாகத்தான் உணரணும், பரிசத்தினூடாக. அப்ப தண்டத்தை தூண்டி ஊண்டி கொண்டு போக போக அந்த விலங்குகள் விளங்கி போகும். அது பாதுகாப்பு. விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பு உண்டு. இந்த வகைக்காக இந்த வடநாட்டுகளுக்கு சென்று சமயத்தை ஸ்தாபித்த ஆச்சாரிய பரம்பரை, மத்துவ பரம்பரை, ராமானுஜ பரம்பரை, சங்கர பரம்பரையிலே அந்த மரபிலே தண்டம் உண்டு. சைவம் எல்லா மரபுகளையும் தன்னுள் உள்ளடக்கியதாக பார்ப்பது. எல்லா மரபுகளையும் ஆல் தி ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆர் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் சைவம். அதுல சைவத்துக்கு அங்க போய் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனபடினாலேதான் இந்த மேகண்டாச்சாரியாரோ சம்மந்தரோ அவர்களோ அங்கால போய் பரப்பியது கிடையாது. அவர்களுக்கு தண்டம் இல்லை. இதுதான் இந்த மரபு.
இல்ல தண்டத்தோட சில வேளையில இந்த கமண்டலம் என்ற ஒரு இதுவும் இருக்கு.
தண்ணி, தண்ணி, அது தண்ணி வச்சிருப்பார்கள். ஏனென்றால் அந்த நித்திய இது, நித்திய இது செய்வதற்கு தண்ணி முக்கியம். தாகத்துக்கு தண்ணி முக்கியம். அதுகளுக்காக வச்சிருப்பார்கள். அனுஷ்டானத்துல தர்ப்பணம் செய்வதற்கு தண்ணி முக்கியம் சொல்லுவார்கள். பஞ்ச முத்திரை அடையாளங்கள் உண்டு. ஒன்று ருத்ராட்சம் உண்டு சன்னியாசிகளுக்கு, உருத்ராட்சம் உண்டு. மற்றது ஜடாமுடி, அல்லது மொட்டையை போன்ற சன்னியாசிகளும் இருக்கிறார்கள். மற்றது கமண்டலம், மற்றது காவி, மற்றது தண்டு. இவ்வளவும் பஞ்சமுத்திரைகள், சன்னியாசிகளுக்குரிய பஞ்சமுத்திரைகள் என்று சொல்லுவாங்க.
உண்மையிலே இந்த இதுகள்ல டாக்டர், நாங்கள் இப்ப இது மாதிரியான விஷயங்களை பார்க்கிறோம். அதற்கான விளக்கத்தை பற்றி நாங்கள் அறிவதில்லை பொதுவாக பொதுமக்கள். அப்ப இதெல்லாம் இருக்குது ஏற்கனவே எங்களுடைய நூல்களிலே நிறையவே இருக்கிறது. அதை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம்.
தண்டத்தினுடைய தத்துவ விளக்கம், பாரம்பரிய விளக்கம், நடைமுறை விளக்கம், இந்த மூன்றும் பார்த்தோம் நாங்கள்.
உண்மையில இங்கே அதே இது மாதிரி இன்னொரு கேள்வி இங்கே வந்திருக்கிறது டாக்டர். இங்கே ஒரு நினைக்கிறேன் ஒரு நேரம் வருகிறார் போல் இருக்கிறது, அவரே கேட்போம் நினைக்கிறேன். வணக்கம்.
வணக்கம் டாக்டர். வணக்கம் மாஸ்டர்.
வணக்கம். வணக்கம். பாருங்க
பாருங்க சொல்லுங்க.
நான் ஜோஹா கதைக்கிறேன்.
சொல்லுங்க.
என்னன்னா இந்த தியானம் செய்யும் போது மான் தோல் அல்லது புலி தோல்ல இருந்து செய்வார்கள்.
புலித்தோல்
தியானம் செய்யும் பொழுது தரையிலே இருக்கக்கூடாது. அது முக்கியம். வெறும் தரையிலிருந்து செய்யப்படும் இந்த கர்மத்துக்கும் பலன் கிடையாது. அது முக்கியம். அப்ப நாங்கள் நிலத்து வெறுந்தரையிலே அல்லது பாறையிலே அல்லது செங்கல்லுக்கு மேலே இருந்து கொண்டு நாங்கள் தியானம், ஜபம், பிரார்த்தனை, பூஜை செய்தால் பலன் கிடையாது. அறிந்து கொள்ளுங்கள்.
மிக முக்கியம்.
இரண்டாவது, வீட்டிலேயே உங்களுக்கு ஒரு பிராமணரை கூப்பிட்டு, குருவை கூப்பிட்டு சிராத்தம் செய்கின்றோம், பூஜை செய்கின்றோம், அவர்களுக்கு ஆசனம் கொடுக்கப்பட வேண்டும். உங்க பலக கட்டை இப்ப எல்லா இடமும் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு சின்ன பாய் துண்டு, துணி துண்டு, அல்லது பழைய அழகணி உரை, தோய்த்துழைத்த மாதிரி ஏதாவது உண்டவர்களுக்கு ஆசனமாக கொடுக்கப்பட வேண்டும். வீட்டிலே வந்து வெறும் காப்பெட்ல வெறுந்தரையில இருக்க வைக்கப்படாது. எந்த வீட்டிலே பிராமணர் வெறுந்தரையிலே தன்னுடைய ஆசன திருஷ்டத்தை பிற்பாகத்தை வைத்து அமருகிறார்களோ அந்த வீடு நாசமாகும். இது நிச்சயம். ஆகவே பிராமணர்கள் வீட்டுக்கு வந்தால் ஆசனம் கொடுங்கள், பலகக்கட்டை வந்து கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஒரு பாயை மடித்து போட வேண்டும், அல்லாவிட்டால் ஒரு கம்பளத்தை மடித்து போட வேண்டும், முடி வேணும். நான் கூட சில வேளைகள்ல சில என்னுடைய உறவினர்களும் கூட சிராத்த வீடுகளுக்கு போனா அங்க அந்தனர் வந்திருப்பார்கள். உறவினர்கள் எல்லாரும் கதையிலே சுத்தி வர இருப்பார்கள். ஏதோ அங்கே எல்லாருக்கும் முதுகுவலி மாறி அப்ப ஆசனத்தில் இருந்து கொண்டு ஆச்சாரியர் இருக்கும் பொழுது மேல் ஆசனத்தில் இருக்கப்படாது, அறிய வேணும். இதெல்லாம் எங்களுடைய பெரிய அத்த பெற்றோர்கள் பாட்டினர் பேரன்மார் அறியாமையாளர் செய்கின்ற வினை. இந்த வினையை தேடித்தான் வியாதி தேடுகிறார்கள். ஸ்ட்ரோக் அடிக்கிறதும் ஹார்ட் அட்டாக் அடிக்கிறதும் பிள்ளைகள் பார்க்காமல் போறதும் இதுகளாலதான். அப்ப தாங்கள் உயரிய ஆசனத்தில் இருந்து கொண்டு வீண் கதை கதத்தி கொண்டு இருப்பினும், அதே கூட ஒன்று கூடல் மாதிரி. ஆகவே ஆச்சாரியார் இருக்கின்ற பொழுது கீழே நிலத்தில் அமரங்கள், ஆச்சாரியாருக்கு ஒரு ஆசனத்தை கொடுங்க. நான் போற இடத்துல சில ஆசனம் இருக்காது, நான் ஒரு பேப்பரை நியூஸ் பேப்பரை எடுத்து மடித்து கொடுத்திருப்பேன், எடுத்துக்கிறேன். இது மிகவும் முக்கியம், ஆசனம் கொடுக்க வேண்டும். அப்ப ஆசனத்தில் என்னென்ன ஆசனங்களை பயன்படுத்தலாம் என்று இருக்கு. மகாபாரதத்தில் அந்த பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்லுகின்றார், தருப்பை புல்லை போடலாம். தருப்பைப்புல் மிகவும் ஆசனத்துக்கு இது, அதுக்குரிய மின்காந்த அலைகள் அந்த கன்சன்ட்ரேஷனுக்கு உதவும். அதான் இன்றைக்கு பூஜை பண்ணைக்குள்ளையும் உங்களுக்கு சங்கல்பம் செய்த பூஜை என்னால் ஒரு தர்ப்பப்புல்ல சொல்லி அதை காலைக்குள்ள போட சொல்லி குருக்கள்
சொல்லுவேன்.
தர்ப்பை புல்லை பரப்பி தர்ப்பப்புல்லினால பாயிலே அமர் செய்வார்கள்ப்பு ஆணி வச்சு பொருத்தப்பட்ட பலகை கட்டை கூடாது, வெறும் பலகை கட்டை. இல்லாவிட்டால் ஒரு கம்பள துணியை மடிச்சு போடுங்க, அது போடுங்க. இதுதான் உங்களுக்கு ஆசனத்துக்கு முக்கியம். தியானம் பூஜை எல்லாவற்றுக்கும் அது தேவை. அடுத்தது என்னொன்று வந்து, வீட்டுல பூஜை செய்யும் பொழுதோ அல்லது நூல்கள் படிக்கும் பொழுதோ ஒரு ஒளி ஒரு விளக்கு இருக்க வேண்டும். அப்ப தீபம் ஏற்றாமல் நூல்களை தேவாரங்களை பாரம்பரிப்பது அவ்வளவு சிறந்ததல்ல வீடுகள்ல. அது மிகவும் முக்கியமானதுண்டு, அதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். வெளியில மற்ற இடங்களில் கண்டுகொண்டா சூரிய சந்திரர்களை சுடர்களாக நினைத்து நீங்கள் அதை படிக்கலாம்.